அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஹைட்ரோ கார்பன் திட்ட ஆய்வால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீருக்கு பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து நிலவியல் பிரிவு பேராசிரியர் இளங்கோ அளித்த பேட்டி.
இந்த வகை முறையை அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்றதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாகவே நம்ம வந்து இந்த எண்ணெயே வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து நான் தவறுன்னு நினைக்கிறேன்.
இலங்கை கேப்பாப்புலவு பகுதி காணிகள் விடுவிப்பது தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்தது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அளித்த பேட்டி.
அந்த சரணம் உடனடியாக நடைபெறவனும் சில பல நாட்களுக்குள் நடைபெற வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ஏமன் பஞ்சத்தின் விளிம்பில் இருக்கும் சமயத்தில் அங்கு நடைபெறும் சண்டையால் மனிதாபிமான உதவிகளை முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகத்தின் மூலம் கொண்டு செல்வது சாத்தியமற்றதாகியுள்ளது என அந்நாட்டின் உதவி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் உணவிற்காக 90% இறக்குமதியை நம்பியிருக்கும் நாட்டில் செங்கடலின் அலுடைடா துறைமுகம் வாழ்வாதாரமாக கருதப்படுகிறது. போர் புரியும் தரப்புகள் எந்தவித பாதுகாப்பு உறுதியையும் கொடுக்கவில்லை என்பதால் தாங்கள் துறைமுகத்திற்கு உதவி விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை கமிட்டி தெரிவித்துள்ளது. தனது பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கையால் கிடைக்கும் தொகை அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு தேவையான கூடுதல் நிதியை பெற்றுக் கொடுக்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தகவல்கள் கசிந்தது குறித்து முன்னாள் அதிபர் ஒபாமா மீது அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
I think that President Obama is behind it because his people are certainly behind it.
அதிபராக பதவியேற்ற பின் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரை நிகழ்த்துவதற்கு முன்னதாக பழமை வாய்ந்த ஃபாக்ஸ் நியூஸ் நெட்வொர்க்கிற்கு பேட்டியளித்த அவர், மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1%-3% அல்லது அதற்கு அதிகமாக உயரும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். துனிஷிய நகர் சூசில் 2015 ஜூன் மாதம் இஸ்லாமியவாத தீவிரவாதி ஒருவர் கடற்கரை மற்றும் விடுதி ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது துனிஷிய போலீசார் ஒழுக்கமற்ற முறையிலும் கோழைத்தனமாகவும் நடந்து கொண்டதாக லண்டனைச் சேர்ந்த நீதிபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆயுதமேந்திய போலீசார் அருகில் இருந்த போதிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கிரனேட் குண்டுகளை வீசியும் செவடின் ரிட்ஸ்கி 38 பேரை சட்டவிரோதமாக கொன்றுள்ளதாக நீதிபதி நிக்கோலஸ் லோரன்ஸ் ஸ்மித் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர் அல்லது விடுதி நிர்வாகம் அஜாக்கிரதையாக நடந்து கொண்டதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்த நீதிபதி மறுத்துவிட்டார். உகாண்டாவில் மக்கள் தொகையில் 30%-க்கும் அதிகமான மக்கள் தீவிர உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வதாக அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகள் மற்றும் பல அண்டை மாநிலங்களில் நிலவிய நீண்டகால வறட்சிக்கு பிறகு அரசின் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. குறைந்த உற்பத்தி, பயிர்களில் நோய் தாக்குதல் மற்றும் அதிகரித்த உணவு விலைகள் ஆகியவற்றால் மக்கள் உணவுகளை பெற சிரமப்படுகின்றனர். தேவையானவர்களுக்கு உதவி வழங்குவதாக அரசு உறுதியளித்தது, ஆனால் அரசின் நடவடிக்கை மந்தமாக இருப்பதாக பலர் குற்றம் சுமத்தியுள்ளனர். சோமாலியாவின் புதிய அதிபர் முகமது அப்துல்லாஹி ஃபர்மோஜா தங்கள் நாட்டை பாதித்துள்ள வறட்சி ஒரு இயற்கை பேரழிவு என அறிவித்துள்ளார். சர்வதேச நாடுகளிடமும் இடம்பெயர்ந்துள்ள சோமாலியர்களிடமும் அவர் உதவி கோரியுள்ளார். வறட்சியின் ஆபத்தில் இருக்கும் பல நாடுகளில் சோமாலியாவும் ஒன்று. சிரிய அரசுக்கு எதிராக எந்தவிதமான புதிய தடைகளையும் கொண்டுவர முயற்சித்தாலும் ரஷ்யா அதனை எதிர்க்கும் என புதின் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக மக்கள் நல கூட்டணி கட்சிகள் இன்று கலந்து கொண்டன. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக புதுக்கோட்டை நெடுவாசல் கிராம மக்கள் முன்னெடுத்துள்ள தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாக மக்கள் நலக்கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இன்றும் குரல் கொடுத்துள்ளன. மத்திய அரசின் சமரச முயற்சிகளை ஏற்கப் போவதில்லை என கூறும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கூறுகின்றனர். இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நலக்கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மக்களுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையையும் தாங்கள் ஏற்கப் போவதில்லை என்றார்கள். அப்போது பேசிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்த விவகாரத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என கூறி எச்சரிக்கை விடுத்தார். போராட்டக்காரர்கள் மத்தியில் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் தொல் திருமாவளவன், இப்பகுதியில் நிலக்கரி எடுக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கான முன் ஏற்பாடுதான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என கூறினார்.
நெற்களஞ்சியமாயிருந்த தஞ்சை மாவட்டம், இந்த காவிரி டெல்டா மாவட்டம், புதுக்கோட்டை உட்பட இது வெறும் கரிக்களஞ்சியமா மாறும். இங்க வெறும் கரிய எடுக்க போறோம். அந்த வட்டாரத்தில் இருந்து 50 கிராமங்களையும் 100 கிராமங்களையும் அப்புறப்படுத்தி ஆகும். முதல்ல நமக்கு இடம் பெறக்கூடிய கொடுமை நிகழும்
என்றார் தொல் திருமாவளவன். இதற்கிடையே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த எண்ணெய் நிறுவனங்கள் தமிழக அரசிடம் அனுமதி பெறவில்லை என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்தியில் அமைந்துள்ள பாஜக அரசு இப்பிரச்சனையை ஜல்லிக்கட்டு மற்றும் மீனவர் பிரச்சனைகளைப் போல வளரவிடக் கூடாது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கோரியுள்ளார். இப்போராட்டத்திற்கு ஆதரவாக பல மாணவர் அமைப்புகள் இறங்கியுள்ளன. அந்த மாணவ அமைப்பினரும் இப்போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. இதனிடையே ஹைட்ரோ கார்பன் திட்ட ஆய்வால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் நேற்று விளக்கமளித்துள்ள நிலையில், இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழக நிலவியல் பிரிவின் தலைவரான பேராசிரியர் இளங்கோவிடம் கேட்டேன்.
பொதுவாகவேங்க இயற்கை வாயுவும் எண்ணெயும் பல மீட்டர் ஆழத்துக்கு கீழே தான் கிடைக்கும். எப்பொழுதுமே எண்ணெயும் இந்த வாயுவும் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு மேல வந்து ஒரு கேப்ராக்னு சொல்லுவோம், அது இருக்கணும். இந்த கேப்ராக்கு மேலதான் நிலத்தடி நீருங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாக்கா, எந்த இடத்துலயும் எனக்கு தெரிந்த அளவு வாயுவோ அல்லது எண்ணெயோ 2000 மீட்டருக்கு மேல கிடைக்காது. பாறை வடிவம், அதாவது களிமண் சொல்லலாம். உலகத்துல எல்லா இடத்திலும் எண்ணெய் வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு இடத்துல மட்டும் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும் சொல்வது சரி.
ஆனா அதே சமயம் வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களும் சரி, இதற்கு முன்னாடி இந்த மாதிரி இயற்கை எரிவாயுக்காக தோண்டப்பட்ட இடங்களில் வந்து விவசாயம் அதற்கு பிறகு வந்த ஆண்டுகளில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்களே.
அதாவது இது எடுக்கிறதுக்காக ஒரு சிறிய அளவு நிலப்பகுதியை கண்டிப்பா கையகப்படுத்த வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு எண்ணெய் கிணறு தோண்டணும்னா ஒரு 150 மீட்டர் பை 150 மீட்டர் அந்த இடம் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா அதுக்கான தேவையான மிஷினரியை கொண்டு வந்து அங்க நிறுத்தணும். அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா விவசாயம் பண்ண முடியாதுதான். அதே நேரத்துல அந்த கிணறை தோண்டி முடிச்ச பிறகு அவ்வளவு பெரிய இடம் கூட அவங்களுக்கு தேவைப்படாது எனக்கு தெரிஞ்ச அளவு. அதுல இருந்து ஒரு ஒரு கால் பகுதி இடம் தான் அவங்க நிரந்தரமா வச்சிருப்பாங்க.
அதே சமயத்துல வந்து இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான நீர் வந்து இந்த பணிகளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கறதுனால வந்து கண்டிப்பா நிலத்தடி நீர் வந்து அதுக்கு பிறகு வரும் நாட்களில் வந்து கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
எண்ணெய் எடுக்கும் போது எண்ணெய் அளவு வந்து பல வருடங்களுக்கு பிறகு வர்றது எண்ணெய் வரத்து வந்து மிக அளவு குறைந்து போயிடும். மிக அளவு குறையறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு 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 இல்லனா நம்ம எண்ணெய் கிணறு தோண்டின பிறகு என்ன ஆகலாம், அது நமக்கு சரியான அளவு எண்ணெய் வரத்து குறைவான அளவு இருக்கும். ஆனா ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இங்க வந்து எண்ணெய் இருக்கு, ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது கிணத்துக்கு வரல அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம், ஒரு ஒரு வரைமுறை இருக்கு, அதான் என்ன சொல்றோம் ஹைட்ராலிக் பிராக்சரிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மெத்தடை பயன்படுத்தணும்னா நீங்க சொன்னது போலயே நம்ம தண்ணீரை வந்து உள்ள செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அதிக பிரஷர்ல தண்ணியை உள்ள அனுப்புறோங்க. அந்த தண்ணியை உள்ள அனுப்புறப்ப அந்த தண்ணியோடைய நம்ம மணலையும் கொஞ்சம் கலந்து தண்ணியை வந்து உள்ள பீச்சு அடிக்கிறோம். அது எதனால பண்றோம்னா அதனாலயே வந்து அந்த பாறைகள் வந்து கொஞ்சம் வெடிப்பு ஏற்பட்டு இன்னும் அதிக அளவுக்கு நமக்கு எண்ணெய் வரும் எதிர்பார்த்து இந்த வேலையை செய்ய.
அது எந்த அளவுக்கு தண்ணீர் தேவை?
அதிக அளவுக்கு தண்ணீர் தேவை. என்ன அதிக அளவுக்கு அதை என்னால எவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த வகை முறையை அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்றதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாகவே நம்ம வந்து இந்த எண்ணெயே வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து நான் தவறுன்னு நினைக்கிறேன்.
பேராசிரியர் இளங்கோ அளித்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். சிறைச்சாலை வைத்தியசாலையில் பணியாற்றும் மருத்துவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்த உத்தரவை சுகாதார சேவை பணிப்பாளருக்கு வழங்கியுள்ளதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற நபர்களுக்கு விசேட சலுகைகளை வழங்கி வருவதாக புகார்கள் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. செல்வாக்கு பெற்ற நபர்கள் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்படும் போது அவர்கள் சுகவீனம் அடைந்துள்ளதாக தெரிவித்து வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உதவி வருவதாக புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் சுகாதார அமைச்சர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமாக அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் உபத்தலைவர் டாக்டர் நவீன் டி சொய்சாவிடம் கேட்டபோது இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த டாக்டர் சொய்சா, இதனை மேற்கொள்ளும் போது சுகாதார அமைச்சு வளமையான நடைமுறைகளுக்கு அப்பால் சென்றுள்ளதா என்பது குறித்து கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதேவேளை செல்வாக்கு பெற்ற நபர்கள் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்படும் போது அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்படுவது சம்பந்தமாக பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கே உதயகுமார் வழங்கிய செய்தி. அது வடகிழக்கு பகுதியில் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் சம்பந்தமாக முழு விவரங்களையும் பெற்றுத்தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குவது மீண்டும் உதயகுமார்.
வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் சம்பந்தமான முழு விவரங்களை பெற்றுத்தருமாறு கோரி அரசாங்கமிடம் வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தகவல் அறியும் உரிமை தொடர்பான சட்டத்தின் கீழ் இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக நல்லிணக்கத்துக்கான இளைஞர் அமைப்பின் தலைவர் ரவீந்திர டி சில்வா தெரிவித்தார். யுத்தம் நடைபெற்ற போது இராணுவம் கையகப்படுத்திய நிலங்களை மீண்டும் பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. ஆனால் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு மக்கள் செல்லும் போது அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வொன்று பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இராணுவத்தினர் 4000 ஏக்கர் காணிகளை மாத்திரமே கையகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ஆனால் இராணுவத்தினர் 10000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுவாமிநாதன் கூறி வருகின்றார். எனவே இராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகள் சம்பந்தமாக சரியான புள்ளி விவரங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவித்த ரவீந்திர டி சில்வா, அந்த விவரங்களை பெற்று தருமாறு கோரி காணிகளை இழந்த 200 மேற்பட்ட குடும்பத்தினர் ஜனாதிபதி செயலகம் உட்பட அரச அலுவலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
கே உதயகுமார், கேப்பாப்பிளவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக நேற்று மாலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான குழு ஜனாதிபதியை சந்தித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பின் நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு குறித்து சம்பந்தனிடம் கேட்டார் தங்கவேல்.
கேப்பாப்புலவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வடகிழக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல வாரங்களாக எமது மக்கள் தமது காணிகளில் மீள்குடியேற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டு வருகின்றனர் என்பது என்று அறிந்த விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் நேற்று பின்னேரம் ஜனாதிபதி திரு மைத்திரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து அவருடன் நேரடியாக நாங்கள் உரையாடினோம். நாங்கள் அவருடன் சொல்லிக் கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த கண்ணி ஆரம்பத்தில் மக்கள் மறந்து வந்த காணிகள் யுத்தத்தின் காரணமாக மக்கள் அந்த காணிகளில் குடிபெயர் தற்பொழுது அந்த காணி கேப்பாப்புலவு காணி விமானப்படையின் பொறுப்பிலும் புதுக்குடியிருப்பு காணி இராணுவத்தின் பொறுப்பிலும் இருக்கின்றது. அந்த காணிகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று மக்கள் ஆர்வமாக போராடி கொண்டு வருகின்றார்கள். யுத்தம் முடிந்து வேண்டுகளை வருடங்கள் ஆகிவிட்டன. மக்களுக்கு இந்த காணிகளை திருப்பி கொடுப்பது பொறுப்புக்கு ஒத்துவாயிருக்கும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அவர் உடனடியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு பாதுகாப்பு செயலர்களுடனும் இராணுவ தளபதிகளுடனும் விமானப்படை தளபதி அரசாங்க அறிவிக்க வேண்டும். மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் பழைய காணிக்கு போக விரும்பினால் தான் அந்த காணிக்கு போவதற்கு, அல்லது புது காணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணி, அவர்கள் விரும்பாத காணி என்று கூறுகின்ற காணி, அந்த காணிக்கு போக விரும்பினால் அந்த காணிக்கு அவர்கள் போகலாம். அந்த மொழிபெயர்ப்பு அவர்கள் அரசாங்க அதிபருக்கு அறிவிக்க வேண்டும். அந்த கர்மம் உடனடியாக நடைபெற வேண்டும், சில பல நாட்களுக்குள் நடைபெற வேண்டும். அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன்.
இரா சம்பந்தன் அளித்த பேட்டியது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.